ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு: முதல் சூத்திரம். 39வது பாடல் முதல் 46வது பாடல் வரை. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
எங்கள் மாதவம் இமயவர்க்கில்லை, இங்கு வந்துனை அருச்சனை செய்து புங்கு செல்வங்கள் பெற்றுமே வாழ்ந்தார். இங்கு வந்துனை அருச்சனை செய்து புங்கு செல்வங்கள் பெற்றுமே வாழ்ந்தார். புண்ணிய எங்கள் பக்கமதானாய் கங்கையும் பரையும் முடியினில் வைத்த கண்ணுதல் தந்த கற்பகத்தருவே மங்களில்லாத செல்வத்தை அருள்வாய் மாணிக்க விநாயக மலரடி உத்தமன் உமையாளோடு உயிரொருளித்து நின்ற அத்தனை ரகசியத்தை அம்பலமாகச் செய்தார். இத்தகவியாக்ரபாதமிகு பதஞ்சலி முனிவன் எத்தனை சமர்த்தர் என்று எண்ணினால் திருச்சிற்றம்பலம் பார்வதி சிற்றபேசா அருட்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான பூஷையிலே சுபக்கத்திலே முதற் சூத்திரத்திலே 39வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. சிவபெருமான் கண்ணுக்கு தெரியாதவன், அதனாலே அவனை ஒத்துக்கொள்ளுகிற சமயங்கள் வேற இல்லை. நாம் ஒத்துக்கொள்ளுகிறோம். சிவபெருமான் கண்ணுக்கு தெரியாமையினாலே, எளிதாக அவனை காண முடியாமையினாலே அவனை இல்லைன்னு சொல்லுகிற சமயமே இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாமையினாலே அவனை காண முடியாமையினாலே அவனை இல்லை என்று சொல்லுகிற சமயம் இருக்கிறது. அவனை ஒத்துக்கொள்ளுகிற சமயங்களும் உண்டு. அந்த ஒத்துக்கொள்ளுகிற சமயத்தில் நம்மளோட சைவ சித்தாந்தம் முதன்மையாக இருக்கு. ஒத்துக்கொள்ளுகிற கடவுள் உண்டு என்று உண்டு என்ற உள்ளையுடைய சமயங்கள் பல, அதிலே சைவ சித்தாந்தம் முதன்மையாக இருக்கு. அந்த சைவ சித்தாந்தத்திலே பதி பசுபாசமாகி முப்பொருளையும் நன்றாக தெளிவாக சொல்லுவது இந்த சைவ சித்தாந்தம். முப்பொருளையும் நன்றாக தெளிவாக தெரியவில்லையானால் அவனுக்கு மெய்க்கடவுள் தெரியாது, மெய்ச்சமயமும் தெரியாது. பிரதிபசுபாச உண்மைகளை நன்றாக தெரிந்து கொள்ளவில்லையானால் உண்மையான கடவுள் தெரியாது. அந்த கடவுள் இல்லத்திலே பற்று வைக்கவும் புத்தி வராது. உண்மையான கடவுள் தெரியவில்லையானால் அந்த கடவுளுடைய அருமை பெருமை தெரியவில்லையானால் பற்று வைக்க முடியும். இப்போ அந்த கடவுளத்திலே அருமை பெருமை நம்ம தெரிந்திருப்பதனால தான் பற்று வச்சுக்கிறோம். இப்படிப்பட்டவர் நம்முடைய சுவாமி, இவ்வளவு ஆற்றலுடையவன், இவ்வளவு அருளுடையவன் என்று பெரியோர்களால் சொல்லப்பட்ட நூல்கள் மூலமாக தெரிந்து அதன் மூலமாக நாம் அந்த சுவாமியிடத்திலே பக்தி பண்ணுறோம். இல்லை ஏன்னா பக்தி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலே பரமேஸ்வரனுடைய திருவடியிலே பக்தி உண்டாவதற்கு ஞானசாஸ்திரங்களை பயின்று கொண்டே இருக்கவனும் கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்படி பக்தி வந்தவனும் அதை தொடர்ந்து அதை அவன் அனுஷ்டானத்திலே கொண்டு வரவில்லை ஆனால் அவனுக்கு பக்தி குறைஞ்சு போகும். கேட்டுக்கொண்டே இருக்கவனும் கற்றுக்கொண்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்படி இல்லையானா பத்தி குறைஞ்சிக்கும். அது எது போலன்னா பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இல்லாமல் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணால் பணம் செலவாயிரும், குறைஞ்சிக்கும். பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும், சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும், பத்தி இருந்துக்கிட்டே இருக்கணும், பத்தியை பெருக்கிக்கிட்டே இருக்கணும். பணத்தையும் பெருக்கணும், பத்தியையும் பெருக்கணும். பணத்தை பெறுவதற்கு தொழில் பண்ண வேணும், பத்தியை பெறுவதற்கும் தொழில் பண்ணணும். பத்தியை பெருக்குவதற்கு தொழில் தான் இந்த மாதிரி ஞானசாஸ்திரங்களை கற்பதும் கேட்பதும். அது கற்றால் கேட்டால் அவனால் சும்மா இருக்க முடியாது. அந்த சுவாமி மேலே பிரியம் உண்டாகும். ஏதாவது சிவப்பணிகளை செய்யலாம் என்ற எண்ணம் உண்டாகும். அப்படி சிவப்பணிகளை செய்யும் போது அவனுக்கு பக்தி அதிகமாக விருத்தியாகி அதனால பயனப்பெறுவார். அதனாலே இப்படி ஞானசாஸ்திரங்களை நமக்கு சுவாமி எல்லையில்லாத கருணையினாலே நல்ல அருளாளர்களை இந்த நாட்டுக்கு தந்து அவர்கள் மூலமாக ஞானசாஸ்திரங்களை தந்திருக்கிறார். உபகாரங்களிலே இது பெரிய உபகாரம். சௌகரமான செய்த உபகாரங்களிலே இது மிக பெரிய உபகாரம். அந்த உபகாரத்தில் மிகுண்ட நூல்கள் என்கின்ற நூல் வகையிலே 14 சாஸ்திரங்களில் ஒன்றாக இருப்பது இந்த சிவஞான சித்தியர். இதிலே பரபக்கம் சுபக்கம் என்று 2 வகையாக அருளி செய்திருக்கிறார். இதில் சுபக்கத்தில் இப்பொழுது 39வது பாடல். சௌகரமான் உலகத்தை எப்படி உண்டு பண்ணுகிறான், எதன் மூலமாக உண்டு பண்ணுகிறான், அதை எப்படி அவன் காக்கிறான், அவன் எப்படி அதை ஒடுக்குகிறான் என்பதை பற்றி சமயவாதிகள் எல்லாம் ரொம்ப திண்டாடிக்கிட்டு கிடக்கிறான். பொருத்தம் இல்லாமல் சொல்லுகிறான், முன்பின் முரணாக சொல்லுகிறான். அதில் நம்முடைய சைவ சித்தாந்தம் தான் தெளிவாக சொல்லுவது, பிரபஞ்சம் என்கின்ற உலகம் உயிர்கள். இப்போ உயிர்களாக இருக்கிற நம்மை பற்றி தெரிகிறது, நம்மை பற்றி தெரிகிறது, உலகம் தெரிகிறது, உலகம் தெரிகிறது. இந்த இரண்டையும் இணைத்து உலகத்தில் வாழ வைக்கிற கடவுள் தெரியவில்லை. உலகம் தெரிகிறது, நம்மை தெரிகிறது, ஆனால் நம்மை உள்ளவாறு தெரியவில்லை. சரீரம் தெரியுது, உயிர் தெரியவில்லை. நம்மை என்றால் உயிர், நான் என்றால் எதை குறிக்கும், உயிர் தான். உயிர் உயிர் தெரியவில்லை, ஆனாலும் நம்பிக்கிட்டு இருக்கிற உயிர் இருக்குதுன்னு நம்பிக்கை இருக்கு. உயிர் இருக்குது இல்லை, அதனாலே இப்படி ஓரளவு உயிர் மேலே நம்பிக்கை இருக்கிறது. ஆக இந்த உயிரையும் உலகத்தையும் இணைத்து நடத்துகிற கடவுள் தெரியவில்லை. இந்த உயிரானது உலகத்தோடு தொடர்பு வைத்து வாழ தெரியாது. உயிரானது உலகத்தோடு தொடர்பு வைத்து வாழ தெரியாது. உலகம் ஆகிய சடப்பொருள் இந்த உயிருக்கு நாம் வந்து உதவி செய்ய வேணும் என்று அது வராது. அது சடப்பொருள் ஆகினாலே அதுக்கு அறிவு கிடையாது. நாம் போய் உதவி செய்யலாம், இந்த மைக்கு எனக்கிட்ட தானாக வந்து உட்காந்து சத்தம் கொடுக்குமா, கொடுக்காது அல்லவா. அது போல இதை ஒருவர் எடுத்து வைக்க, அப்புறம் நாம் பேச அவர் சத்தம் கொடுக்கும். அதனால் உலகமானது சடப்பொருள் ஆகையினாலே தானே வந்து நமக்கு உதவாது. நாம் சிற்றறிவுடையவர்களாகையினாலே இந்த உலகப் பொருளை நாம் வந்து அனுபவிக்க நமக்கு தெரியாது. அந்த ஆற்றல் இந்த இரண்டையும் உலகத்தையும் உயிரையும் இணைத்து வைத்து வள வைக்கிறவன் சௌகரமான். இணைத்து உலகத்தையும் நம்மையும் இணைத்து வாழ வைக்கிறவன் சௌகரமான். அது சுருக்கமாக திருவாதகத்தில் மன்னகத்தே வந்து வாழச் செய்தான் என்று திருப்பொழியில் சொல்கிறார். வாழச் செய்தான் மன்னகத்தே வந்து வாழச்சு, அது பல வகையான அர்த்தம். ஆனாலும் மன்னகத்திலே வாழச் செய்தான், அவன் மன்னகத்தே வந்து வாழச் செய்தான். மன்னகத்தே வாழச் செய்தான் நம்மளே, அவன் மன்னகத்தே வந்து நிலந்தன் மேல் வந்துருள் என்றார் போல மன்னகத்தே வந்து வாழச் செய்தான், வந்து வாழச் செய்தான். அதனாலே இப்படி உலகத்தையும் உயிரையும் இணைத்து வைத்து வாழ வைக்கிறது, அது பெரிய கருணை, பெரிய எல்லை இல்லாத கருணை. உலகப் பொருளாக இருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அக்கினி, மழை, காற்று, பனி, கடல்கள், மற்ற அத்தனை பொருள்களையும் உண்டு பண்ணி அந்த பொருளை நமக்கு உபயோகமாகப்படியாக செய்திருக்கிறான் பாரு, அது பெரிய உபகாரம். உபகாரத்தை நினைச்சு பார்த்தா கடவுளை மறக்க மனசு வராது. அதே தாயர் கர்ப்பத்தூடு அணமும் தண்ணீரும் தந்தருளும், தாயர் கர்ப்பத்தூடு அன்னமும் தண்ணீரும் தந்தருளும், நேய உன யாரை நிறையார் வராவன். தாய் கர்ப்பத்தில் இருக்கும்போது அன்னமும் தண்ணீரும் கொடுத்த அந்த உபகாரத்தை நினைச்சா யாராவது உன்னை நினைக்காமல் இருக்க முடியும். அந்த உபகாரத்தை நினைச்சா உன்னை நினைக்காமல் இருக்க முடியுமா சுவாமி? தாய்மான தாயர் கர்ப்பத்தோடு அன்னமும் தண்ணீரும் தந்தருளும், நேய உன யாரை நிறையார் வராவரன் என்பது. இப்போ கடலை படைச்சிருக்கிறான்னு வச்சுக்காங்க. கடல் எதுக்கு படைச்சான் தெரியுமா? உப்புக்காகும். கடலிலிருந்து எத்தனை பொருள்கள் கிடைக்கிறது, கடல்லிருந்து எத்தனை பொருள்கள் கிடைக்கிறது. கடல் இல்லைன்னா மழை இல்லை. கடல்ல இருக்கிற உப்பு இருக்குது பாரு, உப்பு தெரியாமல் இருக்கிறது, உப்பு தெரியாமல். கடல் தெரிகிறது, நீர் தெரிகிறது, நீருக்குள்ள இருக்கிற உப்பு தெரியவில்லை. அது உப்புக்கு அச்சுகிறவன் அந்த தண்ணீரை எப்படி பக்குவப்படுத்தினா உப்பு உருவமாக வருமோ அதுபோல கடவுள் தெரியாமல் இருக்கிறான் பக்குவ ஞானிகளுக்கு உருவமாக வரும். பக்குவ உப்பு காய்ச்ச நமக்கு தெரியாது, நமக்கு தெரியுமா? தெரியாது. உப்பு காய்ச்சுகிறவன் அந்த தண்ணீரை எப்படி பக்குவப்படுத்தி என்ன பண்ணுறான்னு தெரியலப்பா, என்னமோ பாத்தி கட்டி என்னமோ பண்ணுறான், பாத்தி கட்டி அதில் அந்த அருவமாக இருக்கிற உப்பை உருவமாக கொண்டு வந்துடுறேன். அருவமாக இருக்கிற உப்பை, கடல் நீரிலே அருவமாக கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற உப்பை, அந்த வித்தை தெரிந்தவன், அந்த உப்பு காய்ச்சி உப்பு உருவத்துக்கு கொண்டு வருகிற வித்தை தெரிந்தவன் என்ன பண்ணுறான், உருவமாக கொண்டு வந்துடுறான். அது பல பேருக்கு பயன்படுகிறது, அது வேறு. அதுபோல பரமஞானிகளாலே அஞ்ஞானிகளாலே காண முடியாமல் அருவமாக இருக்கிற சாமி பரமஞானிகளுக்கு உருவமாக வருகிறது. ஞானசம்பந்தர், அப்ப சுவாமி சுந்தரர் மாணிக்கவாசர் போன்றவர்களுக்கெல்லாம் உருவமாக வந்து காட்சி கொடுத்திருக்கிறானே. செந்தழல் குறைதிரு மேனியங்காட்டி என்று சொல்லுகிறார் அல்லவா, அந்த மாதிரி அருவமாக உப்பு அருவமாக இருக்கிறது, அருவமாக இருக்கிறது, அது அந்த வித்தை தெரிந்தவனால உருவமாக வருகிறது. அருவமாகவே இருந்திருந்தா யாருக்கும் பயன்படாது, அருவமாகவே இருந்தா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் உப்பு அவ்வளவு உப்பை படைச்சிருக்கிறான் கடல்ல, அது வேற. உப்புன்னா பூரா உப்பு தானே, கடல் பூரா உப்பு தானே. அவ்வளவு உப்பை படைக்கலைன்னா கிலோ 100 ரூபாய்க்கு வைக்கி 200 ரூபாய்க்கு வைக்கி, 100 கிலோ உப்பு 200 ரூபா 300 ரூபான்னு படைக்க முடியுமா? ஏழு பணக்காரனுக்கு உப்பு வேணும், ஏழைக்கு உப்பு வேணும், பணக்காரனுக்கு உப்பு வேணும், ஏழைக்கு உப்பு வேணும். அதனால தான் அந்த உப்பை அந்த அளவு கொடுத்துருக்கான், உப்பு தானே அதிகம் கடல். ஆகவே இப்படி அருவமாக இருந்து விட்டா கடவுளாலே உயிர்கள் பயன்பெற முடியாது. அதனால அவன் உருவமாக வருகிறது, அருவமாக இருக்கிற உப்பு உருவமாக வருவது, உருவமாக உப்பு வரலன்னு வச்சுக்க, அதனால பயன்பெற முடியாது. அதுபோல கடவுள் அருவமாகவே இருந்து விட்டால் உயிர்களுக்கு கடவுளாலே பிரயோசனம் கிடையாது. உருவத்திறமேனி இருக்கவும் தானே நம்ம காண பேச பாட பத்தி செய்ய எல்லா வாய்ப்பாக இருக்குது. உருவமாக வரவில்லையானால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் தெரியாது. அதனாலே உருவ வழிபாடு நம்முடைய செய்யுத்தாந்தில் மிக முதன்மையாக இருக்குது, மிக முதன்மையாக சொல்லப்படும் உருவ வழிபாடு. அருவாய் உருவமும் அயவிரான் அவன் வருவும் திருவாரூர் வாடினாம் தெள்ளையனம் கொட்டாமோ என்பது. ஆகவே அப்படி உருவமாக பரமேஸ்வரனுக்கு வந்து அருவமாயிருக்கிற மாயையிலே உலகத்தை உண்டு பண்ணுகிறான், அருவமாயிருக்கிற மாயையிலே உலகத்தை உண்டு பண்ணுகிறான். இப்ப அருவமாயிருக்கிற ஆகாயத்துல என்னென்ன வருது, அருவமாயிருக்கிற ஆகாயத்துல என்னென்ன வருது, இடி வருது, மின்னல் வருது, மழை வருது, மேகம் வருது, எத்தனை எத்தனையோ பொருள் அருவமாயிருக்கிறது. அதே போல அருவமாயிருக்கிற மாயையிலிருந்து உலகத்தை உண்டு பண்ணுகிறான், அருவமாயிருக்கிற மாயையிலிருந்து உருவமாகிய உலகத்தை உண்டு பண்ணுகிறான். பெரிய வித்தை, பெரிய பாடுதான் சாமிக்கு, ரொம்ப கஷ்டம் இல்லை அவனுக்கு. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா, நம்ம அளவில் நினைச்சு பார்த்தா அது சாதாரணமா, ஐயோ சொல்லி முடியாது. நம்ம அளவில் நினைச்சு பார்த்தா என்னத்து என்னத்தாலே எண்ண முடியாது. அருவமாகிய மாயையிலிருந்து இத்தனை பிரபஞ்சங்களையும் உண்டு பண்ணுகிறான், இத்தனை கோடி அண்டங்களையும் உண்டு பண்ணுகிறான், இத்தனை கோடி அண்டங்களிலே இத்தனை உயிர்களை சரீரம் கொடுத்து வாழ வைக்கிறான். பாபா சரியான பாடு, பெரிய உபகாரம். ஆகவே மற்ற சமயவாதிகள் மாயையிலிருந்து தோன்றாது என்கின்ற சமயவாதிகள், கடவுளிலிருந்து தான் உலகம் வருது என்கின்ற சமயவாதிகள் எல்லாம் உண்டு. ஆக அந்த சமயவாதிகளை எல்லாம் மறுத்து சைவ சித்தாந்திகள் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், அதனால மாயை என்பது சடப்பொருள், அதனால உலகமும் சடப்பொருள். மாயை சடப்பொருள், உலகமும் சடப்பொருள். மண், தண்ணீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், கடல், மலை எல்லாமே சடப்பொருள், அறிவில்லாத பொருள். அப்படி அறிவில்லாத பொருளிலிருந்து அறிவில்லாத பொருள் உண்டாகும், அறிவில்லாத பொருளிலிருந்து அறிவில்லாத பொருளை சிவன் படைக்கிறான், சிவன் படைக்கிறான். அது எது போல என்று ஓமை சொல்லும் போது, மண்ணிலே குடம் குயவன் உண்டாக்குவது போல. மண்ணா மண்ணா மண் இருக்கா, மண்ணு ஏழை சும்மா இருக்கிற மண்ணை குயவன் என்ன பண்ணுறான்னா, அதை வந்து சக்கரத்தில் வச்சு மற்றைய துணை கருவிகளோடு அந்த மண்ணை பயன்படுத்தி அதை பானையாக செய்கிறான். மண் பானையாகிறது, மண் பானையாகிறது, மாயை உலகமாக மண் பானையாகிறது. இப்போ அந்த குயவன் இல்லைன்னா மண் பானையாகாது. சிவபெருமானாகிய குயவன் இல்லைன்னா மாயை உலகமாக வராது. சிவபெருமானாகிய குயவன் மாயை என்கின்ற மண்ணினாலே உலகத்தை பிரபஞ்சத்தை படைச்சிருக்கான். அப்படி அவன் படைக்கவில்லையானால் உலகம் இல்லை, அவன் செய்யவில்லையானால் குயவன் செய்யவில்லையானால் பானை இல்லை. பானை இல்லைன்னா வாழ முடியாது. முன்னையெல்லாம் பானையில தான் சோறாக்கினாக நல்லா இருந்துச்சு, எந்த கெடுதலும் கிடையாது. தெரியுமில்ல உங்களுக்கு, பானையில் ஆக்கணும் சாப்பிட்டுருக்கீங்களா, அப்பாப்பாப்பா ரொம்ப நல்லா இருக்கும், எந்த விதமான குறைபாடும் இல்லாததாக பானை. அது அந்த காலத்தில் பெரும் பணக்காரனாக இருந்தால் கூட பொங்கல் நீக்கி பானையில் தான் வைப்பாங்க, பொங்கல் நீக்கி. இப்போ வந்து அதை என்னென்னமோ வந்துருச்சு, அது வேறு. அந்த காலத்தில் பானையில் தான் பொங்கல் வைக்கணும், மண் பானை. எந்த விதமான கெடுதலும் இல்லாது, அதெல்லாம் இப்போ ரொம்ப இல்லாமையே போச்சு. ஆகையினாலே இப்படி உலகத்தை எப்படி சிருட்டிக்கிறான் என்று சொன்னால், உலகத்தை எப்படி சிருட்டிக்கிறான் என்று சொன்னால், மாயையாகிய சடப்பிலிருந்து சடப்பொருளாக இருக்கிற உலகத்தை உண்டு பண்ணி அதில் சித்துப்பொருளாக இருக்கிற ஆன்மாவை சேர்த்து வச்சு வள வைக்கிறான். சித்துப்பொருளாக இருக்கிற ஆன்மாவை சேர்த்து வச்சு வள வைக்கிறான். அந்த அதுக்கு பிரபஞ்சம் என்பது அதனால் சுத்த பிரபஞ்சம், சுத்தாசுத்த பிரபஞ்சம், அசுத்த பிரபஞ்சம் என்று 3 வகையாக இருக்குது. சுத்த பிரபஞ்சம், அசுத்தாசுத்த பிரபஞ்சம், அசுத்த பிரபஞ்சம் என்று 3 வகையாக இருப்பது. அது சுத்த பிரபஞ்சம் என்பதா அந்த அஞ்சு தத்துவங்களும் நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்தம். உங்களுக்கு தீட்சை வாங்கினவங்கெல்லாம் தெரியும், ஆத்மதத்துவம், வித்யாதத்துவம், சிவதத்துவம். அதனால் சுத்த பிரபஞ்சமாயிருப்பது அந்த நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்தம். இந்த அஞ்சு சுத்த பிரபஞ்சம்னு சொல்கிறது. அதுவும் சடப்பூர்வம் தான். அது சிவபெருமானுக்கு நிலைக்களமாக இருக்கும். சிவபெருமான் வந்து தங்குகிற மாளிகையாக இருப்பது, குடும்பத்தினை எடுத்துக் கொள்வதாக தங்குகிற மாளிகையாக இருப்பது அந்த சுத்த பிரபஞ்சம். அதுக்கு மேலே சுத்தாசுத்த பிரபஞ்சம் என்கின்ற வித்யாதத்துவ ஏடும் சுத்தாசுத்தம். ஆகியால் சுத்த பிரபஞ்ச இயக்க, சுத்த பிரபஞ்ச இயக்க, அசுத்த பிரபஞ்சத்தை இது இயக்க. சுத்த பிரபஞ்சம் அந்த வித்யாதத்துவத்தை இயக்க. அதனால சுத்த பிரபஞ்சத்தினுடைய தொடர்பும் இந்த வித்யாதத்துவம் ஆகிய சுத்தாசுத்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் என்ன ஒன்று தெரியுமா? இந்த வித்யாதத்துவம் ஏன்னா ஆன்மதத்துவமாக இருக்கிற அசுத்த தத்துவத்தை இயக்குது. அங்கையும் தொடர்பு, இங்கையும் தொடர்பு, புரியுதா? அதனால சுத்தாசுத்தம் இது ஆன்மதத்துவம் 24 அசுத்தம். அதே மாயையும் விந்துவின் மாயையாகி, அந்த விந்துங்கிறது சுத்தவித்தை சுத்த தத்துவம், விந்துவின் மாயையாகி மாயையின் அவ்வியத்தம் வந்திடும். ஏயாலே விந்து என்கின்ற சுத்த தத்துவத்திலிருந்து கையால மாயை என்கின்ற வித்யாதத்துவம் வந்து சுத்தாசுத்தம் வந்து அதிலிருந்து அவ்வியக்தம், அவ்வியக்தங்கிறத பிரகிருதி மாயன்னு சொல்லு. பிரகிருதி மாயன்னு இந்த உலகங்கள் எல்லாம் அது வந்து சுத்த மாயை, சுத்தாசுத்த மாயை, பிரகிருதி மாயை. இது அசுத்த மாயை பிரகிருதி மாயைன்னு சொல்றது. அசுத்த மாயை 24 தத்துவம் இருக்குது பாரு. மண்ணு, தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, சித்த, அகங்காரம், ஞானேந்திரிய அஞ்சு, கண்மேந்திரிய அஞ்சு, இப்படி 24 தத்துவங்களும். ஆகையால் அசுத்த பிரபஞ்சம். ஆகையால் இந்த அசுத்த பிரபஞ்சம் 24 தான் நமக்கு சரீரம், உலகம் எல்லாமே படைச்சு கொடுத்துருக்கோம், எல்லாமே படைச்சு கொடுத்துருக்கோம். ஆகையினாலே இது ஒரு பெரிய உபகாரம் தான். அப்போ உனக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும். நீ இதுலேருந்து இன்னும் மேலே வரலாம். நீ உனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறேன், உனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறேன், இந்த சலுகையை நீ பயன்படுத்திக்கொள். எதிலிருந்து? அசுத்தமாயிருந்து நீ சுத்தமாயிக்கு வரலாம், மாயையை தாண்டி என்னோட உஞ்சேறலாம், புரியுத? அசுத்தமாயில உனக்கு வேண்டியதில்லை. இப்போதைக்கு நீ படிச்சிருக்கிற படிப்புக்கு இதே வேலை. இதிலிருந்து நீ என்ன நல்லா படித்து கோர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி இன்னும் மேலே வேலைக்கு வரலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ அதை பயன்படுத்தணும். நீ சோம்பேறியை தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா, டிவி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பாஸ் பண்ண முடியாது, சாக்கிறது. ஏன், புரியுதா? இப்போ நான் கொடுத்துருக்கிற வாய்ப்பு நல்ல சந்தர்ப்பம், நல்ல சலுகை. இந்த சலுகையை பயன்படுத்தி நீ மேலே வரலாம், நல்ல விளங்குதா? அதனாலே மாயையிலிருந்தே மாயையை கடப்பது, மாயையிலிருந்தே மாயையை கடப்பது, மாயையில் இருந்து கொண்டே மாயா சம்பந்தமான, மாயா சம்பந்தம்னா பொருள் உங்களுக்கு தெரியுதா? ஐயோ, எல்லாமே மாயை, எல்லாமே மாயை. மாயை என்ற சொல்லுக்கு தோன்றுதல், ஒடுங்குதல் என்பது. மாயை என்பது சொல்லுக்கு மயக்கத்தை செய்வது, மயக்கத்தை செய்வது. மாயை என்ற சொல்லுக்கு நிலை இல்லாமல் போகும். மாயா என்ற சொல்லு தோற்றமும் ஒடுக்கமும். மாயா, மா யா, ரெண்டு ரெண்டு வாக்கியம். மா ஒரு வாக்கியம், யா ஒரு வாக்கியம். இந்த ரெண்டு வாக்கியமும் தோன்றுதல், ஒடுங்குதல். அதே சமயம் அந்த மாயை உலக உயிர்களாகி நமக்கு மயக்கத்தை தரும், மயக்கத்தை தரும். சராப்பு கடையை பார்த்தா மயக்கமா இருக்குது, சவுளி கடையை பார்த்தா மயக்கமா இருக்குது, சிலேப்பியை பார்த்தா மயக்கமா இருக்குது, ஏசி காரை பார்த்தா மயக்கமா இருக்குது, அடாடா அடாடா கொடைக்கால் போனா மயக்கமா இருக்குது. இந்த மயக்கத்தெல்லாம் நான் சொல்லலை, அதுக்கு மேல இத்தனை மயக்கங்கள். இந்த மயக்கத்தினால என்ன பண்ணுகிறான் தெரியுமா? இதையே மெய்யன்று எண்ணி, பொய்யல்லா மெய்யன்று எண்ணி, புனர்முலையார் போகத்தே மையலுற கடவேனை மாளாமே காத்தான். பொய்யல்லா மெய்யன்று புனர்முலையார் போகத்தே மையலுற கடவேனை மாளாமே காத்தருணி தையலிடம் கொண்டவரான் தங்களே சேருவன்னா ஐயனனுக்கு அருளியவாறு ஆர்வருவாரு. இப்ப ஞானசம்பந்தர் மாணிக்கவாதம் முதலாம் மாயையில தானே இருந்தாங்க, மாயா உலகத்துல தான் இருந்தாங்க. மாயையை கடந்து விட்டார்கள். மாயை, எவன் மாயையை கடந்து இருக்கிறானோ அவனை பற்றி மாயை கொண்டே மாயையை கடப்போம். மாயை முள்ளை கொண்டே முள்ளை எடுப்பது போல, முள்ளை கொண்டு முள்ளை எடுப்போம். அது தெரியுமில்ல, முள்ளை கொண்டு முள்ளை எடுப்போம். இன்னொன்று, மாயை வந்து சேரு, மாயை சேரு, மாயையாகிய சேர மாயையாகி மாயையினாலேயே கழுவலாம். அது எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ சேரு ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோ, சேரு உடம்புல பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? எதில் எதில் கழுவுவோம்? எதில் கழுவோம்? தண்ணியில். அந்த சேத்தை எது உண்டு பண்ணுச்சு? சேத்தை உண்டு பண்ணது தண்ணீர். சேத்த உண்டு பண்ணது தண்ணீர், அந்த சேத்தை கழுவுவதும் தண்ணீர். நல்ல விளங்குதா? சேற்றை உண்டு பண்ணியது தண்ணீர், சேற்றை கழுவுவதற்கு எதை பெயர் கொடுக்கிறோம்? தண்ணீர். அதனாலே மாயையிலே உடம்பு உலகம் முதலானவற்றை பெற்று வாழ்கின்ற நாம் இந்த மாயா சம்பந்தமான பொருள் அத்தனையும் சிவன் தந்தான் என்று எண்ணி, சிவன் தந்தான் என்று எண்ணி இந்த மாயையிலிருந்து நான் உன்னை வந்து சேர வேண்டும் என்று சொல்லி எல்லா பொருளையும் அவனுக்கு அர்ப்பணம் பண்ணி அவனை சிந்தையிலே வைத்து வாழ்கின்றவன் மாயை கடக்கிறார். மாயையை கடப்பதும் ஆணவம் அடங்குவதும் தான் நம்முடைய பக்திக்கு முக்கியமான பயம். மாயையை கடத்தல் ஆணவத்தை அடக்கல், ஆணவம் அடங்குதல் மாயையை கடத்தல். ரெண்டு இல்லையானால் அவன் பக்தி பண்ணி பிரயோசனம் இல்லை. ரெண்டு இல்லையானால் பக்தி பண்ணி எத்தனையோ படிச்சிருப்பான், எவ்வளவோ காலம் பக்தி பண்ணுவேன், அவனுக்கு ஆணவம் அடங்காது, மாயையை கடக்க மாட்டான். மாயையை 95 வயசாகி கூட காணி வாங்க கேட்கறவன், வீடு கட்ட கேட்கறவன், என்ன கிடையாது ஜாதகம் பார்க்க, இன்னொரு மில்லு வாங்கட்டான்னு கேட்கறவன், 95 ஆகி கூட எனக்கு சிவலோகம் கிடைக்குமான்னு ஒவ்வொருத்தன் கூட நான் கேட்கல. இப்போ 60 வருஷமாக ஜாதகம் பார்க்குறேன். ஒவ்வொருத்தன் கூட நான் சிவலோகம் போவனா, பிறவி இருக்குமா, போவானா, பிறவி இல்லாமல் போகணும், அதுக்கு என்ன பண்ணட்டும்னு ஒருத்தன் கூட இந்நேரம் இல்லைங்க. 90 வயசாகி கூட அந்த வீடு கட்டட்டுமா, பக்கத்து காணிக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன், அதுக்கு என்ன பண்ணலாம், இப்படி கேட்குற ஆள் இருக்கான. இவர பிறவி தொலையுமா சிவலோகம் கிடைக்குமான்னு கேட்குறவன் இது சொல்லிட்டு. அப்படின்னா என்ன காரணம் என்றால் மாயை மயக்கும் பின்னாடி வருது. மாயை மயக்கும், மாயையை கடக்க முடியல. என்ன காரணம்? ஞானசாஸ்திரங்களை கல்லாமையாலும் கேளாமையாலும் கற்றும் கேட்டு கூட கடக்க முடியாதவருக்கிறானே. கற்றும் சிவஞானம் இல்லா கலதிகள், கற்றும் சிவஞானம் இல்லா கலதினா மூதி, கற்றும் சிவஞான திருமந்திரம், கற்றும் சிவஞானம் பூஜை பண்ணுகிறோமா? எதற்காக பண்ணுகிறோம் தெரியுமா? பூஜையே இந்த உலகத்தில் நன்றாக வாழவனும் அது வேற, அது அதற்கு மேலே இந்த பூஷையினாலே சிவஞானம் கிடைக்கும். பூஷையினாலே சிவஞானம், அதே புண்ணியம் மேல் நோக்குவுக்கும் பாவம் கீழ் நோக்கும். பாவம் நரகத்தில் தள்ளும், புண்ணியம் சொர்க்கத்து போச்சு. புண்ணிய மேல் நோக்குவுக்கும் பாவம் கீழ் நோக்கும். புண்ணியனை பூஷித்த புண்ணியத்தினாலே, புண்ணியனை பூஷித்த புண்ணியத்தினால் நன்னிய ஞானத்தினால் இரண்டியனையும் அறுத்து. ஐயோ, புண்ணியனை பூஷித்த புண்ணியத்தினாலே, புண்ணியனை பூஷித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானம், அந்த புண்ணியத்தினாலே சிவ புண்ணியத்தினாலே சிவஞானம். புண்ணியனை பூஷித்த புண்ணியத்தினால் நன்னிய, நன்னியன பொருந்திய நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் அறுத்து. எந்த இரண்டையும்? புண்ணியம் பாவ ரெண்டையும் அறுத்து. ஞாலமுடு கீழ் மேலும் நன்னானாகி, அப்படியே புண்ணியனை பூஷித்த புண்ணியத்தினாலே சிவஞானம் வந்துருச்சுன்னா அவன் பூமியில இருக்க மாட்டான், சொர்க்கத்தில் இருக்க மாட்டான், பாதாளத்தில் இருக்க மாட்டான். இந்த மூணு லோகத்து இல்லாமல் எங்கடா போகிறது அப்படிங்கிறீங்களா? இங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை, என்ன பண்ண எங்கே இருக்கிறது அப்படின்னு. புண்ணியனை பூஷித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் அறுத்து ஞாலமுடு கீழ் மேலும் நன்னானாய் என்ன இக லோகத்தை முத்தி வரும் இவன்தான் எங்களிலன் ஞாயிறமக்கு என்றும் குறைவின்றி, எங்களிலன் ஞாயிறமக்கு என்றும் திருவாசகம் அதை வைக்கிறாரு உள்ளே சித்தியார். எங்களில் ஞாயிறமக்கு என்றும் குறைவின்றி கண்ணுதல் தன் நிறைவதனில் கலந்து, பாட்டு புரியுதா? கண்ணுதல் தன் நிறைவதனில் கலந்து காயம் கழிந்த கால் எங்குமாய் கருதரன் போல் நிற்பான். சித்தியார் பின்னாடி வருது 9வது நல்ல விளங்குதா? பூசை எதற்காக செய்வது என்று கேட்டால் சிவஞானம் கிடைப்பது. அதான் இந்த பாட்டில் விளக்கமா சொல்ற, புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டே இருக்கு. இப்ப இந்த கருத்து, இந்த சொல்லலாம் எங்க இருந்து கருத்து தெரியுமா? சித்தியார் அருணன் சிவாசுவாமிக்கு திருவாசகத்துல, திருவாசகத்துல இந்த புண்ணியத்தினாலே சிவஞானம் கிடைத்து, அந்த சிவஞானம் கிடைச்சவன் இந்த பூமியில இருக்க மாட்டான், பாதாளத்திலே இருக்க மாட்டான், தேவலோகங்களில் இருக்க மாட்டான், சிவபெருமானோடு கலந்து விடுவான், சிவபெருமானோடு கலந்து சிவனை போல எங்கும் இருப்பான். சிவபெருமான கலந்துட்டா அப்புறம் சிவனை போல எங்கும் இருக்க வேண்டியதானே? சிவபெருமான கலந்துட்டா சிவனை போல எங்கும் இருப்பான் அல்லவா? அது எங்கிருந்து சொல்றாரு தெரியுமா இவரு? பார்வாடும் பாதாளர் தம்பாடும், பார்வாடும் பாதாளர் தம்பாடும், முன்னோர் தம்பாடும், ஆறுவாடும் சாரா வகையருடைய ஆண்டு, நேர்வாடல் வாடி நினைப்பறிய தனிப்பிரியோர், சீர்வாடல் அடியெல்லாம் தெள்ளை அனுப்பிட்டு. நல்ல வாய்ப்பு, இந்த காலம் நல்ல வாய்ப்பு உங்களுக்கு, ஒரு நல்ல வாய்ப்பு. எப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபூஷை செய்கிறவனாக இருந்து சமய விஷயட நிர்வாணச்சியெல்லாம் வாங்கி அதோடு இப்படி சாத்திர தோத்திர புராணங்கள் எல்லாம் இணைச்சு புனைச்சு பொருத்தமாக அதெல்லாம் சொல்கிற ஆள் கிடைக்கிறது அரிசிங்க. நானாக சொல்ல வேண்டியதாக இருக்குது, நீங்கள் சொல்ல மாட்டேங்க. இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது சிவபூசை இல்லாதவன், ஏதோ ஒரு நூல் எடுத்தானே அதை மாத்திரம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறவன், அப்படி இல்லாமல் இப்போ நான் எத்தனை நூல் சொல்கிறேன், எத்தனை மேற்கோள் நூல் சொல்கிறேன் அப்படின்னா, நான் அங்கே பெருமைக்காக சொல்லலை, உங்களுக்கு அந்த உண்மை உணர்வதற்காக. ஏன்னா நமக்கு நூல்கள் புராணம் சாத்திரம் தோத்திரம் சொல்ல முடியாத பெருமையுடையது, சொல்ல முடியாது. வேற எந்த சமயத்துக்கும் கிடைக்கல, நம்ம சமயத்து கிடைச்ச மாதிரி வேற எந்த சமயத்துக்கும் இந்த நூல் கிடைக்கல, இந்த ஆசிரியர்கள் கிடைக்கல. அதை நாம் அனுபவிக்கவில்லையானால் நாம் ஏமாளியா போனோம், ஏமாந்து லண்டனுக்கு போய் 10 வருஷம் இருந்து சும்மா வந்தவனை போறேன், லண்டனுக்கு போய் 10 வருஷம் இருந்து சும்மா வந்தான்னு வச்சுக்கோ, ஐயோ பொண்டாட்டி சோறு விட மாட்டான். இப்படி மாயையை கொண்டு மாயையை கடந்த பின்னாடி சொல்றாரு பாருங்க, சித்தியாருன்னா ரொம்ப அழகு. எழுமுடல் கரணம் மாதிரி, இந்த பாட்டை நல்லா கேளுங்க, எழுமுடல் கரணம் மாதிரி உடல் உலகம் அந்த கரணம் எல்லாமே, இவை மலம், இவை மலம், மலம் என்ற மாயாமலத்திலும் இவை மலம், மலம் மலத்தார் கழுவன் என்று சொன்ன காரணம் என்ன என்று. எழுமுடல் கரணம் மாதிரி உலகம் உடல் எல்லாமே மலம் மாயாமலம், எழுமுடல் கரணம் மாதிரி இவை மலம் மலம் மலத்தால் கழுவுவன், மலத்தை மலத்தாலே கழுவுவான் என்று சொன்ன காரணம் என்ன. மலத்தை மலத்தால் எப்படி கழுவுறது, மலத்தை மலத்தாலேயே கழுவுது, முள்ளை முள்ளால் எடுப்பது போல மலத்தை மலத்தாலே கழுவுது. அதுக்கு ஓமை சொல்றாரு, செடுநவ அறுவை. செடுநவ அறுவைன்னா புதிய வஸ்திரம், அறுவைனா வஸ்திரம், செடுநவ அறுவை. இதில் இருக்கிற அழுக்கு, வஸ்திரத்தில் இருக்கிற அழுக்கு வண்ணான் என்ன பண்ணுகிறான் தெரியுமா, சாணி ஒவ்வொரு செறிவித்து அழுக்கை முழுவதும் கழிப்பன் மாயை கொடும் மலம் ஒழிப்பன். சித்தியார் பின்னாடி வண்ணான் என்ன பண்ணுகிறான், வஸ்திரத்தில் இருக்கிற அழுக்கு அதோடு ரெண்டு அழுக்கை சேர்த்து, எந்த அழுக்க, ஒவ்வொரு மண்ணும் சாணத்தை சேர்த்து, முன்னையெல்லாம் இப்போ பவுடர் வந்துருக்கு இப்படியும் அதுக்கு அழுக்கு தான் ஒரு வகையில் அது. வஸ்திரத்தில் இருக்கிற அழுக்கு சாணம், முன்னெல்லாம் கேள்விப்பட்ட புழுங்குறது புழுக்க வைக்கிறது சாணம், ஒவ்வொரு மண்ணு ஒவ்வொரு மண்ணு தான் எதாவது வருது, நம்ம சேர்மான் பெருமாள் விருதா ஒவ்வொரு மண்ணை சேர்த்து புழுங்க வச்சு அந்த அழுக்கு இந்த அழுக்கு எல்லாம் சேர்த்து போக்குறோம், முன்ன இருந்த அழுக்கு இந்த சேர்த்த அழுக்கு எல்லாம் அழுக்கை அழுக்கினாலேயே போக்குதல் வண்ணான் தொழில். சிவனாகிய வண்ணான் என்ன பண்றான் தெரியுமா, ஆணவமாகிய அழுக்கே மாயாமலம் கண்மமலம் என்கின்ற ரெண்டு அழுக்க சேர்த்து போகிறான். மாயாமலம் எதுக்கு கொடுத்தது என்றால் கேட்டால், ஆணவமலத்தில் நடந்து போயிருக்க மாயாமலத்தை எதுக்கு சேர்த்தான் என்று கேட்டால், ஆணவமலத்தை கழுவுவதற்காக. மாயாமலம், மாயாமலத்தை இப்ப தெரிஞ்சவன் பக்குவப்படுத்தினான்னா அது சிவலோகத்தை கொடுக்குது, தெரியாதவன் பக்குவப்படுத்த பயன்படுத்தினான்னா நரகலோகத்தை கொடுக்குது. நல்லா விளங்குதா, தெரிஞ்சவன் பயன்படுத்தினா மாயாமலத்தை சிவலோகம் போகிறான், தெரியாதவன் மாயாமலத்தை பயன்படுத்தினா நரக. நல்லா விளங்குதா, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. தெரிந்தவன் என்றா சிவபக்தனாய் இருக்கிறவன் மாயாமலத்தை எப்படி பயன்படுத்துகிறான், சிவபக்தனாய் இருக்கிறவன் உண்மையான சிவபக்தன், நன்றாக விவரம் தெரிந்த சிவபக்தன், பேருக்கு சிவபக்தனா இல்லாமல், பேருக்கு சிவபக்தனா இல்லாமே நன்றாக ஞான சாஸ்திரங்களை நல்ல ஆச்சாரியின் மூலமாக கற்றுக்கிட்டு தெளிந்தவனாய் சிவபக்தன். அந்த நல்லாருங்கிறதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா, கல்லார் கடல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைவலர் நல்லார் புனைவரேங்கிறதுக்கு கற்று கேட்டு தெளிந்த மெய்யன்பருங்கிறார், நல்லாருங்கிறது. அதனாலே கற்று கேட்டு தெளிந்த மெய்யன்பரல் என்ன பண்ணுகிறார் தெரியுமா, மாயாமலத்தை சிவன் தந்தது என்று எண்ணி, இது நிலையல்லவென்று எண்ணி, இது அநித்தியம் என்று எண்ணி, அது நித்தியம் என்று எண்ணி, இந்த பொருளை எல்லாமே சிவனுக்கு அர்ப்பணம் பண்றது.